านะสันโนภะวัตตะยะมังสันโนอิโรตัสสะริสันโนวิชโนรุกรมหะนโมบรุมะเนนามัสเตวายุตุเมวะปรัตเตชัมบรุมาสิตุเมวะปรัตเตชัมบรุมาริชามิบรุมาริชามิสัตยามาริชามิตัณหามาวิตตัณฑารามาวิตอาวิมังอาวิมัตตารัมโอมชาติชาติชาติเดชสวงมาจักเกวันสวงมหาจักเกวันสวงฤทธิ์เกวันสวงฤาษีเกวันสวงเฮเฮนามะเสียงนี่กูรู้นะลังมันเดநாட்களாக நம்ம சிஎம்டி சொன்ன சப்ஜெக்டே நம்ம தொட்டு பார்த்தாங்களான்னு ஒரு தோணை. அதனால இப்போ நம்ம என்ன பார்க்கலன்னா ருச்சியை பற்றி பார்க்கலாம். திருச்சியும் போர் அடிக்கணும் நினைக்காதீங்க, ட்ரை பண்ணுறேன் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. ருச்சி ஏன் அது வந்து அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹோல் நவராத்திரிக்கு அவள் எடுத்த ஒரு அந்த சப்ஜெக்டை வந்து ரொம்ப கையாண்டுட்டு போயிருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, ருச்சி தான் எல்லாத்துக்கும் பிரதானம். அதுதான் அவள் சொல்ல வர்றது. எப்பொழுது நாம் வந்து நம்மளுக்கு ருச்சியை நம்ம உடுறோமோ அதுவரை நம்மளால் நம்மால் நம்மை உணர முடியாது. அதனால தான் அந்த ருச்சி அவ்வளோ வேகமாக பிடிச்சிருக்கான். சரி, எத்தனை விதமான ருச்சிகள் நமக்கு இருக்குது அவர் சொல்ல வர்றது பார்த்தோம்னாக்கா, ஒன்று வந்து நாக்கு, அது சாப்பாடு. ரெண்டாவது உடல் சார்ந்த ருச்சி. மூன்றாவது எண்ணம், எண்ணத்துலேயும் இருக்கு அனுபவத்தில் இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ருச்சியில். அது இப்படி ருச்சின்னாக்கா நாக்கு மட்டும்தானே சம்பந்தம் அப்படின்னாக்கா நிச்சயமாக இல்லை. அதான் அவர் சொல்ல வர்றது. வெறும் நாக்கு சம்பந்தமான உணவு மட்டுமே கிடையாது ருச்சி. இது சொல்லப்போனால் ஒரு நம்ம உபநிஷத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அன்னமய கோச்சம், பிராணமய கோச்சம், விஞ்ஞானமய கோச்சம், உணவுமய கோச்சம்ன்ற மாதிரி இத்தனை விதமான உடல்களை பற்றி பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பார்க்கறது ஒரே ஒரு உடல் தானே. எத்தனை உடல் இருக்குதுன்னு எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரியான ஒரு சமாச்சாரம் தான் இந்த ருச்சியை பற்றி சொல்லும்போது அவர் நமக்கு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அது ஒரு உபநிஷத் சாயலில் கொண்டு போகிற மாதிரி அது இதே விஷயம்தான் இவர் ருச்சி சார்பாகவும் கொண்டு போகிறார். அப்போது இந்த ருச்சியை நம்மளால் அடக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா, நிச்சயமாக கஷ்டமான ஒரு சமாச்சாரம் தான். நம்மளால் முடியாத ஒரு சமாச்சாரம் தான் நினைக்கிறோம் நம்ம. ஆனால் முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது நான் என்னுடைய எண்ணத்தோடைய விளைவுகளை பொறுத்தது தான். எனக்கு என்ன வேணும்னு நான் டிசைட் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் முடியுமா முடியாதுன்னு நான் பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து நம்மளால் பண்ண முடியாது. நம்ம அதை நோக்கி தான், ஏன்னா என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளரை நான் என்னக்கூடிய இந்த உடல் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளரை. என்னுடையன்றது இந்த ஆத்மாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளரை. நான் என்ற உண்மையான நான் ஆகி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளரை இருந்ததுனாக்கா என்னால் வந்து ஜெயிக்க முடியும். எப்பொழுது நான் என்கின்ற இந்த பொய்யான நான் இருக்கிற இழுப்புக்கெல்லாம் நான் போயிருக்கணும், நானாகி என்னால் கட்டுப்படுத்த முடியாது. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போது என்னை நான் உணர வேண்டும் என்றால் என்னிடத்திலேயே நான் கட்டுப்படுறேன். என்னை கட்டுப்பாடு யாருனாக்கா நான் தான் கட்டுப்பாடு. அப்போ நானாக கட்டுப்படலைனாக்கா என்னால் நிச்சயமாக முடியாது. அப்போ முதல் ருச்சியாகிய இந்த ருச்சி, அதுதான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக சொல்கிற சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஏன்னாக்கா நம்ம அதிலேயே ஊறி திளைத்து விட்டோம். இப்போ முதல்ல அவர் சொன்னான், அப்போ அவர் சொல்ல வர்றது என்ன, ஆதியில் நம்ம அப்படி இருந்தோமா? உணவுன்றது பார்த்தோம்னாக்க எதுக்காக? உடலை காப்பாற்றணும், அவ்வளோதான். ருச்சின்றது வயிறு தொப்புறோம்னா போகிறோம் எனக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தது தான் நம்மெல்லாம் ஆதியில். அதற்கு பிறகு தான் இந்த நாக்கு சம்மந்தமாக வர ஆரம்பிச்சு. இது சாப்பிட்டா இது நல்லா இருக்குமே, இது இன்னும் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் மசாலா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலாக வீட்டில் நல்லா ருச்சியாக சமைச்சா கூட நம்ம சொல்லலாம், என்ன அது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்க, கொஞ்சம் காரம் ஆட் பண்ண நல்லா இருக்குமே, இல்லை இல்லை மிளகு கொஞ்சம் அதிகமாக போட. இப்படி நம்ம ஒவ்வொரு டேஸ்ட் ஆட் பண்ணிகிட்டே போக தான் பார்க்குறோமே தவிர கொடுத்ததை நம்ம சாப்பிட்றோம்னா திருப்தியா சாப்பிடணும்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லுங்களேன், நான் நீ திருப்தியா சாப்பிடணும். ஆனாலும் ஒரு சொட்டை சொல்லுவோம், நம்ம சாதாரணமே சொல்லுவோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னாவே நம்மளுடைய மனுஷனுடைய நாக்கோட தன்மையை அங்க கிளியரா சொல்லலாம், போய் எல்லாம் சாப்பிடுவான், எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், எல்லாம் வச்சேயா அவர் கூட ஒரு அந்த ஐஸ்கிரீம் வச்ச மாதிரி அந்த வெள்ள ஃபிளேவர் வச்சுட்டாங்க, இதை விட வேற ஃபிளேவர் வச்சுருந்தா நல்லா இருக்கணும். ஒருத்தன் என்ன சொல்லுவானாக்கா, மெதுவடை வச்சா அது கூட ஒரு சட்னி வச்சிருந்தா வச்சுக்கா இன்னும் நல்லா காப்பாந்துக்கும். அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு குறைய வச்சுட்டே இருப்பான், ஏன்னா அவனுக்கு அது திருப்தி தர்றது இல்லை. இப்போ நமக்கு தெரியுது, இப்போ சிவம் தேவி வர்றா ஒரு கிளாஸ் வகுப்பு மொத்தமா எடுத்துட்டா, இந்த உணவுல நான் நாக்க கட்டுப்படுத்துற முதல் எதிரி யாருனாக்கா என்னுடைய எதிரி யாருன்னா நாக்கு தான். அப்போ அந்த நாக்கை நான் கட்டுப்படுத்தணும்னா என்னுடைய உணவு டேஸ்ட் நான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றோம். இது நம்மளால முடியல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் பாருங்களேன், நம்ம கத்துக்காத ஒரு விஷயம் ஒண்ணு இருந்தது. சாதாரண ஒரு விஷயம் என்னன்னாக்க, எலி வீட்டு உள்ள எலி அட்டகாசம் பண்ணுது. ஒரு தடவை நீங்க சாப்பாடு வைங்க, அது ஒரு தடவை மிஸ் ஆயிட்டு வச்சுங்களேன், அந்த பொரியில இருந்து எலி பொரியில இருந்து ரெண்டாவது பிடிக்க முடியாது உங்களால். நீங்க என்னதான் வைங்க, அந்த பொரி விட்டு அந்த அழக எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கு அறிவு இருக்கு, இந்த உணவை நான் போய் தொட்டனா நான் செத்தேன்னு தெரியும். சாதாரண ஆனா உலகத்திலேயே நான் தான் வந்து கிரேட்டஸ்ட் அனிமல் இந்த வேர்ல்டு கிங், அனிமல் கிங்டத்துல நம்ம. ஆனா எலிக்கிறது அறிவு கூட நமக்கு கிடையாது. ஏன், எனக்கு இது தீமை செய்யும், இந்த உணவை சாப்பிட்டா எனக்கு பிபி ஏறும் தெரியும். இருந்தாலும் சும்மா இருக்கிறோமா, கொஞ்சமா சாப்பிட்டுமா அப்படின்னு. இந்த உணவை சாப்பிட்டா எனக்கு சுகர் ஏறிடும் தெரியும். இருந்தா கூட அந்த ரெண்டு மாத்திரையா போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுமா இன்னைக்கு அப்படின்னு. இந்த ஜுரம் ஒரு சிலம் பாத்தீங்கன்னா ஜுரம் நல்லா அடிக்கும், ஏ நீ ஒரு நாள் வேண்டாம் ரசம் சாதம், ஐயோ எல்லாரும் முடியாது எனக்கு. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்தா நல்லா கனம் கமகமாக ஸ்மெல்லோட அம்மா சமைச்சிருப்பா, எனக்கு முதல்ல சாடு முட்டியாம சாட்டு வாந்தி எடுத்தாலும் எடுப்பான தவிர சாப்பிடாம இருப்பான். அப்போ எலிக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட நமக்கு கிடையாது. அப்போ எலிக்கிட்ட நம்ம கத்துக்கிறதுலாம் வெளியே இருக்கிற விஷயங்கள்ல அதுல இருந்து நம்ம கத்துக்கிறது இல்லை. அப்ப அந்த கத்துக்கணும்னா என்னன்னா, இந்த எலிக்கிட்ட இருந்தா தான் நமக்கு அட்லீஸ்ட் சொல்லலாம். ஏன்னாக்கா அது உயிர் மேல் பயம் இருக்கு, அது வேற எதுவுமே தெரியாது. இந்த உணவை நான் தொட்டனாக்கா அந்த செத்துருவேன் தெரியும். நமக்கு முதல்ல உடலுக்கு ஆரோக்கியம் கெடருது முதல், இரண்டாவது மனம் கெடும். மனம் கிட்ட ஏன்னா கிடைத்தற்கரிய பிறவி மனித பிறவி, இதை நம்ம படிச்சுருக்கோம். அப்ப தேவி சொன்ன மாதிரி, ஏ வாடா பிறவியாவது இருக்கிறதா இருக்கிறனா இல்லையான்னு எனக்கு என்ன தெரிய போகுது, எனக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. இந்த ஜென்மம் கண்ணா மூணுன்னா எழுந்துக்கிறதா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய போகிறதில்ல, அதுதான் என்னுடைய நிலைமை. அப்படி இருந்து நான் ஏன் கவலை போடணும், கவலையே வேணாம், கட்டச்சதை சாப்பிட்டு அனுபவி செத்து போறேன் அவனை பத்தி நம்ம கவலையே கிடையாது, இருந்துட்டு போட்டு. ஆனா பிறவின்னு ஒன்று இருக்கு, எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஜென்மம் எனக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவன் இந்த நாக்கு அடக்கி தான் ஆகும். அதே நேரத்தில் இன்னொன்று ஒன்று இருக்கு, இந்த நாக்கு அடக்கலன்னு வச்சுங்களேன், இப்போ என்னக்கா, இப்போ நான் சொன்ன சாதாரண வியாதியோடு இருந்துட்டா கூட பரவாயில்ல, இந்த பெட் ரிட்டன் இருந்துட்டுன்னு வச்சுங்களா, அதோட போட்டு வேற ஒன்றும் இல்லை. அப்பயாவது அவனுக்கு அடங்கன்னு பார்க்குறீங்க, அது விடுங்க. ரொம்ப பேர் பார்க்கலாம் அந்த முடியாத ஒரு சூழ்நிலை, யாராவது ஒருத்தர் காப்பாற்றணும்னு ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு நாக்கு அடங்கிட்டு. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நான் போகாமல் இருக்கிறதே அந்த நாக்கு அடிக்காமல் இல்லை. இப்போ அதற்கு மேற்பட்டு, அதாவது என் உடலை நான் எவ்வளவு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பாதுகாத்துட்டு எனக்கு நோய் நொடியோடு வந்து பெட்ரெட்டில் இருந்தேன்னா அது என் நான் எப்போ நான் செஞ்ச கர்மாவை நான் அனுபவிச்சு போகிறேன்ட்டு போகலாம். ஆனால் எனக்கு நானே வருத்திக்கக்கூடிய வியாதிகள் உணவுனால அதை நம்ம தவிர்க்க முடியல, அதுக்காகவாவது இந்த உணவு கட்டுப்பாடு நமக்கு இருக்கணும். இதுதான் அவர் சொன்ன சாவணும் நினைக்கிறேன் தாரணம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, சாப்பிட்டு செத்து போயிடு. ஆனா நீ நன்றாக இருக்கணும், ஏன்னா இந்த உடலாகப்பட்டது நம்ம உபநிஷங்கத்துல இப்ப ஏற்கனவே ஒரு தடவை வகுப்புல இருக்கணும்னு தெரியுமா சொல்லியிருக்கா, இது எப்படின்னாக்கா இந்த உடல் வந்து கிடைத்து கரியது, இந்த கடவுளோட கிஃப்ட் இது, இது எந்த அளவுக்கு அந்த பஞ்சபூதங்கள் எனக்கு அதை கொடுத்துருக்கோ அதை திருப்பி அதுகிட்ட ஆரோக்கியமா நான் கொடுக்கணும். இதுதான் நீ அந்த வகுப்புல சொல்லும் போது சொன்னா, பஞ்சபூதங்கள் இருந்து நான் வந்த உடல் மீண்டும் அந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் பிரித்து அழித்து விட வேண்டும், இதுதான் அவர் சொல்ல வர்றது. அப்போ எப்படி இருக்கணும்னா, இந்த ஆரோக்கியமா இந்த உடலை மீண்டும் நான் அந்த இடத்துல திருப்பி கொடுத்துடணும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்னாக்கா நாக்க அடக்க நம்ம கத்துக்கணும். ஆனா இப்ப தேவி மாசம் தேவி சொல்றா நமக்கு இங்க நான் ட்ரைனிங் கொடுத்தாவே நீங்க அடங்கல, நீங்க எங்கடா வீட்டுல போய் அடங்க போறேன். ஏன்னா இது ஒரு ஏழு நாள் தான், ஒரு ஏழு நாள் கூட என்னால பொறுத்துக்க முடியலன்னா நான் எங்கே இருந்து நான் என்னுடைய நாக்கை அடைப்பது. ஆனா முதல்ல அடைக்கிதான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப எனக்கு நான் என்னை நான் உணரணும்னாக்கா சரி. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உடல் ருச்சி. அதுதான் அவர் சொல்றா உடல் ருச்சி. உடல் ருச்சி எல்லாம் என்னென்னலாம் வரும்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே இருக்குது. ஒரு இடத்துல படுத்தா எனக்கு தூக்கமே வராது, இன்னொரு இடத்துல போ இன்னொரு அதாவது பெட்ல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும், பாயில பட்டு எனக்கு தூக்கம் வராது, இந்த இடத்துல இருந்தா எனக்கு தூக்கம் வரும், இன்னொரு வீட்டுக்கு போனா எனக்கு தூக்கம் வராது. ஏன்னாக்கா ஒத்துக்கிறது இல்லை புத்தி. இப்ப எல்லாமே தேமகிட்ட அன்னைக்கு ஒரு தடவை பேசும்போது சொல்லும் போது அவர் சொல்ற எல்லாம் சைக்காலஜி ப்ராப்ளம், மனம் சார்ந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. அப்போ எனக்கு எங்க போனாலும் படுங்க, படுத்த நேரத்தை தூங்கினா மனசுல கட்டுப்பாடு தானே, உனக்கு எங்க போட்டாலும் தூக்கம் வரும். ஆனா நமக்கு தான் மன நல்ல பாயுது, எங்க தூக்கம் வருது முதல்ல பாதி தூக்கம் வர கிடறது காரணமே அதுதான். இந்த சொன்ன மாதிரி கிளாஸ் தூக்கம் வரும் கரெக்டா. இப்ப தூக்கம் வராதவங்க எல்லாம் இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்துனா ஆனந்தமான நிதை, தூக்கத்துல வேண்டவே வேண்டாம். சோ அது முக்கியமானது. சோ இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் அதே வந்து அதுவும் ஒரு ருச்சி தான், அதை நாம் நிறுத்ததவிடும். இந்த உடல் ருச்சியில தான் பார்த்தோம்னாக்கா இப்போ இதுல சிம்பிள் சின்ன தம் இதுக்காக சொல்றேன். ஒரு சில பார்த்தீங்கன்னாக்கா காதல் வயப்படுவான் போயிடுவான். இது எதனால வருது? உடல் சார்பு தான் அது. முதல்ல அடி வாங்கிடுவான், போய் கல்யாணம்னு ஒன்று புங்கவான் அது சரிப்பட்டு வராது, விட்டுட்டு போயிடும். இவன் அனுபவிச்சிருப்பான் வெளிக்கிறது தான், அடி வாங்கி எஸ்கே பாய் வந்துட்டு இருப்பான். ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா அங்கதான் போய் விடுவான். அவனுக்கு தெரியும் இதனால பிரச்சனை தாண்டா வருதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் விட மாட்டான். திருப்பியும் போயிட்டு பரவாயில்ல இந்த ஒரு தினத்தான ஃபெயிலர் ஆச்சு, ரெண்டாவது ஒன்று கட்டி பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு, ரெண்டாவதுலையும் அடிமா அந்த மாதிரி ஒரு ஆள். எப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு தடவை ஏர்போர்ட்ல மலேசியன் ஏர்போர்ட்ல ஒருத்தன் பார்த்தேன். அவன் என்கிட்ட கேள்வி இதுதான், நான் இப்போ நாலாவதா ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் மூணு ஃபெயில்டு, நாலாவது இதுவாது எனக்கு ஒழுங்கா நிற்குமான்னு அது நான் எக்ஸ்பிளைன் வேற கொடுத்தேன். அது வேற விஷயம். அது போல அவன் ஏன்னாக்கா இந்தியன் மட்டும் ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா, ஏன்னா நம்மளால பல்ல கட்சி வாய் அப்படியே இழுத்து பிடிச்சுன்னு உட்காந்துருக்கான். அதனால அவனால அப்படி இல்லை, ஒன்னு செட்டாலே எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பான். அதனால நான் அவனுக்கு அது வேற விஷயம். அது அதே மாதிரி நம்ம நான் ஆஸ்திரேலியா சொல்ல ஒருத்தனை மீட் பண்ணேன், அவனும் அதான் சொன்னான். என்னடானாக்கா நான் நாலு வீடு வச்சிருந்தேன், என்னாச்சுன்னா அவனை பிக் பண்ணுறதுக்காக அவர் பொம்பளை வந்திருந்தான், வேலை பண்ணியிருந்தான் நம்ம இடத்துல. அவன் மறுநாள் ரெண்டு நாளாக வேலை பண்ணான். நான் கேட்டேன் உன் ஒய்ஃப் வந்திருக்கான், அது என் ஒய்ஃப் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுன்னா. ஏண்டா அப்படின்னாக்கா நீ ஏன் கால் கல்யாணம் பண்ணியான்னு கேட்டேன். நம்ம சும்மா கேட்கறது சும்மா தமாச்சு கேட்கறது கேட்டா ஏன் பட்டது போறாதா எனக்குன்னா. ஏண்டான்னாக்கா மூணு கல்யாணம் பண்ண மூணு வீடு போச்சு, இப்போ நாலாவது நான் கல்யாணம்னா என் கதை என்ன ஆகும்னா அவன் சார் கல்யாணம் இல்லாமல் இருக்குது. ஆனால் நான் எதுக்காக சொல்லுன்னா இதை பட்டால் கூட அது திருந்தது இல்லை, ஏன்னா உடலுக்கு தேவைப்படுகிறது அந்த உடல் பசி. இது சாதாரண ஒரு விஷயத்துக்காக சொல்ல, இது அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தடவை அனுபவிச்சு கஷ்டப்பட்டுட்டோம்னாக்கா எஸ்கேப் ஆகும், முடிஞ்சு தான் எஸ்கேப்பை ஓடிடுறது புத்திசாலிக்கு அழகு. அதே போல் உடல் கட்டுப்பாடு எதுக்குனாக்கா சொகுசு. நம்ம சொகுசு வேண்டாம் சொல்லலை, எனக்கு திறமை இருக்குது. இப்போ சொல்லலாம் நம்ம பசங்க ஏன் நான் நல்லா படிச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா, ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, என்னை நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு போகிறேன்னு சொல்லலாம் தாராளமாக. ஏன்னா அது அறிவுக்காக கிடைக்கக்கூடிய பணம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதே போல் நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், எனக்கு எதுக்காக இந்த பணி, இந்த சின்ன சில்லறையிலலாம் என்னால் இருக்க முடியாது, நான் நல்ல சுகபோகமாக வாழணும்னு நினைக்கிறேன் தாராளமாக இரு. ஆனால் அது நிலையற்றதுன்ற ஒரு எண்ணத்தோடு வாழணும். இப்போ கோடி கணக்கில் ஆயிரம் கோடி கூட சம்பாதிச்சிட்டோம், ஆனாலும் இன்னைக்கு நான் ரோல்ஸ் ராய் காரோ எதுமோஸ் காரோ ஏதோ ஒரு காரில் நான் போகிறதுக்கு ரெடி, அதே நேரத்தில் நாளைக்கு நடந்து போகும் நான் ரெடி அப்படின்ற மனோபாவம். இதுதான் ஒரு தடவை கிருஷ்ணர் சொல்லும்போது சொல்லிட்டு போனார் பகவத்கீதையில் ஒரு கோட் மாதிரி, இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். வேண்டாம் சொல்ல வரல, செல்வம் தாராளமாக சம்பாதி ஓடி 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 சம்பாதிங்க, ஆனால் இது நிலையற்றது, என்னைக்கு வேணாலும் என்னை கவுத்துட்டு அது காணாமல் போயிடும், அது அந்த நேரத்தில் நம்ம துக்கப்பட கூடாது. ஏன்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம். இந்த உடலாகப்பட்டது சொகுச நாடி போட்டோம், கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலையா அதை விட சந்தோஷம்ன்ற மனோபாவம் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா அந்த செல்வத்தை தேடி ஓடுறோம்ல, கடைசியே நமக்கு என்ன கிடைக்கிறது? ஓடலாம், எவ்வளவு வேணாலும் கோடி கோடியா சம்பாதிச்சா கூட திருப்தியா சாப்பிட முடியும். அதுதான், ஏன்னா மனுஷ ஜென்மமே சாப்பாட்டுக்கு தான் இல்லையா, சாப்பிட்றதா திருப்தியா சாப்பிடணும் கொஞ்சமா, அதுவே சாப்பிட முடியும். ஏன்னாக்கா டைம் கிடையாது அவனுக்கு. இப்போ இருக்கிற ஒரு நிமிஷம் போச்சுன்னா எனக்கு $1,000 போதுன்னாக்கா அவன் சும்மா இருப்பானா? ஏ இரு, இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட போறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா உடம்பு அழிச்சிடுவான். லாஸ்ட்டு சம்பாதிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொடி பொடியா இருக்கும். ஆனால் ஒரு வாய் சாப்பாடு ஒன்றும் சாப்பிட முடியாது. அதான் அவனுடைய வாழ்க்கை. நிலையாமைன்றது அவனுடைய உடல் எப்போ உழர்ந்தோ அப்பதான் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கிறது செல்வத்தோட பெருமை என்னடான்னு. என்ன பெருமை? என்ன சாப்பாடு கூட போடாது அந்த செல்வம். அதே ஒரு செல்வன் நம்ம ஓடி ஓடி சம்பாதிப்பான், பட்னிர்னு சம்பாதிப்பான். கேட்டு பாறேன், என் குழந்தைக்காக சம்பாதிக்கிறேன், என் பொண்டாட்டிக்காக ஆகிறேன், என் தலைமுறைக்காக சம்பாதிக்கிறான். ஆனா சம்பாதிச்சதை மொத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எழுதி கொடுத்து வந்துடும். இதுதான் இங்க நடக்கிறது. அப்போ எனக்கு என்னன்னாங்க, உன்னையும் கவனிச்சுக்கோ என் உடல். ஏன்னா இந்த உடல் வந்து ரொம்ப முக்கியமான, ஏன்னா 4 கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க, கவனிச்சு. இந்த உடல் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். எதுக்காக? போஷாக்கு பண்றதுக்காக இல்ல, என்னை நான் உணர்ன கருவி எனக்கு வேணும். இது இப்போ உக்காரோம் முடியுதா நமக்கு மூட்டி வலிக்கு. எப்போ அதுதான் சாமி கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, சின்ன வயசுலயே எதுக்காக நம்ம வந்து சாமி பூதம் சொல்லிட்டு போகணும், சாமியாரு தியானம் சொல்லிட்டு போகணும், இன்னும் வயசான கலந்த. அதுக்குதான் சொன்னாங்க, ஏன்னா ஒரு எம்முக்கு உடம்பு எப்போ முட்டில திறான் இருக்குது, அப்போ மலைகளை எல்லாம் ஏறி இறங்கிட்டு வந்துடணும், எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வயசான காலத்தில் நீ ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ். ரிட்டைர்மெண்ட் என்ன அர்த்தம்? உபயோகம் இல்லைன்னு அர்த்தம். ஆஃபீஸ் விட்டு தெரிஞ்சிடுறான், நீ இந்தமாரி நீ யூஸ் இல்லை, நீ போடா வீட்டுக்குன்றான். அங்கேயே யூஸ் இல்லைன்னா இங்கே வந்து யூஸ் ஆகப்போறியா? யூஸே கிடையாது. இங்கேயும் நீ அப்படி தான் இருக்க போற. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், 50-60 வயசுல தான் தியானம் பண்ணத்துக்கு போறான். நீ இப்ப கூட பாருங்க, எங்க போனாலும் தியானம் ரொம்ப பணம் பண்ற ஒரு சமாச்சாரம் சொல்லி கொடுத்தாக்கா. அதனாலதான் நான் சாமி அதை பார்க்கவே போக மாட்டேன்ட்டாரு. ஏன்னா நான் ஏமாத்துக்கு தயாரில்ல, அவன் முட்டி சேர்த்து போய் உக்காந்து அவனுக்கு நான் சொல்லி கொடுத்து நான் என்னத்த பண்ண போறேன்? ஏன் எப்படி வேணாலும் உட்காந்து பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனா கொஞ்சமா உடல் வணங்கணும் இல்ல, அந்த சேவைக்காக வணங்கணும் இல்ல, அது கூட இல்லாம அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா பிரயோஜனம். அந்த மாதிரி என்ன? அப்போ அந்த உடல் எப்போது நமக்கு உபயோகத்தில் இருக்கோ அப்போவே நம்ம இந்த பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தான் யங் ஏஜ்லேயே நமக்கு வரணுன்றது இந்த பாவனை. அதே நேரத்தில் மனசுக்குள்ளத இந்த பணம் பொருள் எல்லாம் எனக்கு அவசியம்தான், அதே நேரத்தில் இதை நற்காரியத்துக்காக நான் செலவு பண்ணதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா நான் கண் கொண்டு போகிறது வேற ஒன்றுமே இல்லை. இந்த உடல் தேவி சொன்ன மாதிரி மொத்தம் இங்கேயே கொடுத்துட்டு போகிறோம், 5 பூதங்களை கொடுத்துட்டு போகிறோம். கடைசியா நம்ம கொண்டு போறது எதுவுமே இல்லை. நான் நானா எப்படி வந்தனோ அதே நான் தான் திரும்பி ரிட்டர்ன் போக போறேன். அப்போ இடைப்பட்ட காலத்துல சம்பாதிக்க கூட பைசா எனக்கு வரப்போதானா? அதுவும் இல்லை. அதையும் நான் இழந்துட்டு தான் போறேன், வச்சுட்டு தான் போறேன் கீழே. ஏன்னா கடைசியில நமக்கு என்ன கொடுப்பானாக்கா, மினியாவது சொல்லலாம். ஒரு சில இடத்துல பாட்டெல்லாம் இருக்கு, சினிமா பாட்டா இருக்கு, எல்லாத்தான் ஆல்ரெடி மண் தான் சொந்தம்லாம் சொல்லுவான். இப்ப அது கூட கிடையாது, டப்பா டப்பால போட்டு குடுத்துறான், நேரம் பாடி உள்ள விடுறான், சாம்பலி இந்த குடுத்துறான். அது கூட பார்த்தா கொரோனால அது கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். சோ நம்மளுடைய எவ்வளவு நம்மளுடைய வேல்யூன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே இல்லை. இந்த வியாதி சொல்லி கொடுத்த ஒரு பாடம் அது. ஆனா நம்ம கத்துக்கணும் நினைக்கிறீங்க? சத்தியமா கத்துக்க மாட்டோம். கொஞ்ச நாள் தான் இந்த கொரோனா முடிஞ்சான்னு பாருங்க, அதுல தள்ளத்தபடியே நார்மல் நம்ம. ஏன்னா நம்மளுடைய எண்ணம் அந்த மாதிரி. அப்போ நம்மளுடைய ருச்சியில எதா எதிரா ருச்சினா இந்த உடம்பு தான், சும்மா இல்லாது. அந்த மாதிரியான ருச்சியை நம்ம வச்சிருக்கிறதுனால நம்மளால மேலே போக முடியல. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, நெக்ஸ்ட் ட்ரைனிங்கு நாக்கு முடிச்சது, அதுவும் உடல் பாகம் தான், அது ரொம்ப ஆபத்தானது. நெக்ஸ்ட் இது 3வது நாளான எண்ணங்கள், அது ஒரு ருச்சி. என்ன ருச்சி? எல்லாம் நீங்க நம்ம ஆளுங்களுக்கு தப்பு சொன்னா பிடிக்க பிடிக்காது, எல்லாருக்குமே அது உண்டு, எல்லாருக்குமே இயல்பு தான். ஒரு சின்ன தப்பு கூட சொல்லிடுவேன், ஏன் தப்புடா இன்னொரு நேற்று நான் சொன்ன இன்னொருத்தன் தப்பு மேலே போட்டு எஸ்கே பார்த்து பார்ப்போம். அதே புகழ்ச்சி சொல்ல போறான், நான் பண்ணல அவன் பண்ணா சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டோமே. ஏன்னா புகழ்ச்சி எனக்கு பிடிச்சது. அப்போ எனக்கு பிடித்த காரியங்கள்னா என்ன புகழ்ந்த பிளஸ் இந்த கடவுளுக்கு தான் சொல்ல, குழந்தையும் கடவுளுக்கும் பார்த்தீங்கன்னா பிளஸ் ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தா நல்லதுன்னு. ஏன்னா அதுக்கு தெரியாது நீ புகழ்ச்சியா இகழ்ச்சியான்னு சொல்ல தெரியாது. இப்ப குழந்தைகிட்ட போயிட்டு நீங்க சிச்சிட்டே திட்டிப்பாருல, அது சிரிக்கும் கேக்க கேக்க கேன்னு. ஆனா அதுக்கு ஒண்ணு அதை பத்தி கவலை இல்லை. அதை பத்தி இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் ஒண்ணுதான் அதுக்கு. கடவுளும் அதே தான். நீ வந்து அம்மா தாயானாலும் வந்தா டே இப்படா வாடான்னு சொன்னாலும் அதுக்கு ஒண்ணு தான். அதை பத்தி கவலைப்பட போறது அதுதான் அவங்க சொல்ல வரான். சும்மா அவன் வந்து நம்ம வந்து பிரைஸ் பண்ணோம்னா கடவுள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிடறானு இல்ல. அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றதுன்னா, அவனுக்கு உன்னுடைய புகழ்ச்சி மிகழ்ச்சி ரெண்டும் சமான். அவன் எதுவுமே எதிர்பார்க்க அவங்க கிட்ட இருந்து அந்த இடத்துல அவன் இருக்கிறான். அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஆனா நமக்கு எப்படின்னாக்கா, நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளவு பிரைஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ரொம்ப பிடிக்கிறது. இல்லைன்னா யாராவது ஒரு தப்பு சொல்லிட்டுன்னா நம்ம இப்பத்தி பாஷில வச்சு செஞ்சுக்கணும். அவங்கள எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுவோம். ஏன் அவன் திட்டான், அவன் என்னை தவறு சொல்லிட்டான் அப்படின்னு. அப்போ என்னோட எண்ணத்தோட வெளிப்பாடு என்னன்னாக்கா, எனக்கு புகழ்ச்சி மட்டுமே தான் பிடிச்சிருக்க தவிர எனக்கு இகழ்ச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ ஒரு சிறிய தவறு கூட எனக்கு பிடிக்காத ஒரு நிலையில தான் நான் இருக்கேன். ஆனா இந்த கீதையா இருக்கட்டும், எந்த உபநிஷதங்களா இருக்கட்டும், முக்தியை பற்றி பேசுற இடத்துல என்ன சொன்னேன்னா, புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய பாவனைகள் கொண்டு வரான்றான். அப்ப இந்த ருச்சி புகழ்ச்சின்ற கூடிய அந்த ருச்சி, அது என்ன சொல்றது, இப்ப சொல்ற மாதிரி இப்ப தெய்மா ஒரு இது சாப்பிட்டு, இப்போ ரெண்டு மூணு நாள் நான் இதுக்கு முன்ன சாமிச்சு சாப்பிட்டு இருந்தாரு. இப்ப இந்த மாதிரி என்னன்னாக்கா, கொஞ்சோன்னு இது குருதியா போடு, சாதம் குருதியா போடு, பழம் குருதியா போடு, எல்லாம் பாத்தீங்கன்னா டபால் வச்சுட்டா மொத்தத்தையும் ஒன்னா போட்டு அந்த சின்ன பவுல் வச்சுன்னு கலக்கிறாயிரமா, அது தனியா தான் சாப்பிடுறேன், இல்ல அப்படியே சாப்பிடுறேன். இது பாக்கிறதுக்கு ஃபன்னு இல்லையா. அதே மாதிரி காய்கறி ஒண்ணு சாப்பிடா, காய்கறி பச்சை காய்கறி சாப்பிடறான், அதுல என்னன்னாக்கா டேஸ்ட்லெஸ்ஸான இது வந்து வெண்டைக்காய் நம்ம பச்சையா நல்லா சாப்பிடணும் இல்லையா, எல்லாரும் சாப்பிடலாம் ஈஸியான பாதி பேர் சாப்பிட மாட்டீங்களா இருக்கும். ஓகே அது சாப்பிடும் கூட பாவக்காய் சாப்பிடுமா, அதையும் கட்டுப்படி போடுறான். இது என்னன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடறான். இந்த இடத்துல டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் இல்லை, என்ன கிடைக்குது சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. இது இந்த எண்ணம், அதாவது எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு பாவனையில் ஒன்று தான், அது இனிப்பும் ஒன்று தான், அது இனிப்பும் ஒன்றா போட்டுறான். ஒன்றும் இல்லை, அந்த தேவியோட ஸ்வீட் கொஞ்சம் தான் பீஸு, அது அதையும் இதில் போட்டுருந்தான், பாவக்காக அதில் போட்டுருந்தா இதையும் போட்டு சாப்பிட்றேன்டா. அப்போ இந்த இடத்துல நாக்கு மட்டும் இல்லை, இந்த எண்ணம் எனக்கு ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னக்கூடிய எண்ணத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ இகழ்ச்சி புகழ்ச்சின்றது ரெண்டுமே இல்லாமல் ரெண்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சரியாக இருக்கிறேன்னா போயிட்டே இருக்கு, வேற எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த எண்ணத்தை நம்ம வந்து ஒழுங்கா நம்ம வச்சுக்கணும். ரெண்டாவது எப்படின்னாக்கா, வார்த்தை ரெண்டும் பதிவு ரெண்டு ஒண்ணுதான். எண்ணத்தை பத்தி பார்த்தாலும் ஒண்ணுதான், வார்த்தையை பத்தி பார்த்தாலும். ஆனா இந்த வார்த்தையில எப்படின்னாக்கா, ஒரு குரூரமான விஷயம் இருக்கு. ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணுவாங்க, வேணுனே குத்துறது குத்துறதுன்னு குத்தி குத்தி பேசுறாங்களா, அது ஒரு இன்பம், அது அது ஒரு ருச்சி அவங்களுக்கு. யாரையாவது சொல்லணாக்கா அந்த வார்த்தையிலே குத்துவான் நைசா. ஒரு சிலர் அப்படின்னாக்கா பாலிஷா பேசுவான், இந்த சொல்லுவாங்க வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேசுறவங்க இருக்கான். ஒரு சிலவன் ஹட்டு பண்ணுனே வார்த்தை யூஸ் பண்ணுவான் தெரிஞ்சே. இப்போ ஒரு சிலவங்க நம்ம இப்போ வாய் வார்த்தை தவறி வந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும், சாரி பண்ண அந்த மீட் பண்ணலன்னு ஒரு சிலவங்க இல்லையா. ஆனா ஒரு சில வேணுமே சொல்லுவான் அந்த வார்த்தையை, ஏன்னா அதுல ஒரு இன்பம், அது குரூரமான ஒரு இன்பம், அந்த ருச்சி இருக்குது பாரு. அவன்லாம் நிச்சயமா மேலுக்கு வர்றது ரொம்ப ஒரு டவுட். அப்ப இந்த இடத்துல அந்த ருச்சியை முதல்ல நிறுத்து, அந்த எண்ணம் இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த குரூர புத்தி குரூர டேஸ்டிங் இருக்கு பாரு, மத்தவன் துன்பப்படுறதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இன்பம் இருக்க, அதை விட கொடுமை வேற ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்னா அவனுக்கு அசுர புத்தி 99.99% இருக்குதுன்னு அர்த்தம், கம்மி கிடையாது. அப்போ அந்த எண்ணத்தை நம்ம வந்து விட்டு விலகி நிக்கணும். இத்தனை விதமான ருச்சிகள் நமக்குள்ள இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாத்துக்கும் பேஸ் என்னடான்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆசை. ஆசைதான், அதுதான் அம்மா சொல்லும் போது சொன்னா, ஆசை என்கின்ற ஒரே ஒரு பொருள் தான் இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கு. இந்த ஆசையை விடாம என்னால மேல் நோக்கி போக முடியுமான்னா முடியவே முடியாது. ஏன்னா இந்த ஆசை உடல் வளர்க்கறதுல இருந்து மனம் கெடறதுல இருந்து எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவே அமைஞ்சு போயிருக்கு. அப்ப இது போனா என்னடா பண்ணலாம், இது போகாம என்னால முடியாதா. சாதாரண இதுக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த உடல் மேல் எவனுக்கு ஒரு பற்று இருக்குது, இந்த உடலோடு இந்த உடல் பற்றோடு நான் வந்து முக்தியான இலக்கு ஒன்று போகணும்னா போக முடியும். எப்படின்னாக்கா முதலிய பிடிச்சிட்டு ஆற்று கலந்து போடுற வரை, புரிஞ்சுதா? ஆத்த கடக்கணும், இருக்கிறது முதல்ல முதலே பிடிச்சி ஆத்த கடந்து போயிட முடியுமா? நம்ம நம்மளை கடக்க வச்சுனோம் அது. ஸோ இந்த இடத்துல என்னன்னா அதுதான் நிலை. இப்போ அந்த ஆசையை விட்டு வழின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா அந்த முதலையை கட்டையா நினைச்சிட்டு நம்ம நீந்த பார்க்குறோம். ஆனால் அது என்ன பண்ணுனா கொஞ்ச தூரத்தில் போட நம்மளை கர்ப்ப கபலீகரம் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம வேணும்னாக்கா இத்தனை விதமான ருசிகளை நாம் அடக்கி ஆண்டால் ஒழிய நம்மால மேல் நோக்கி நம்மளால போக முடியாது. சரி, இது எல்லாத்துக்கும் காரண காரியம் பண்ணும்போது தேவி ஒரு விஷயம் ஒன்று சொன்னான். என்னன்னாக்கா மூன்று குணங்களை பத்தி பேசினான். சத்துவம் ரஜஸ் தமசுன்ற மாதிரி மூன்று விதமான குணங்களை பத்தி தெய்வம் வந்து அழகா சொல்லிட்டு போனான். இதுல தாமச குணம், தாமசம்னாக்கா நமக்கு என்னென்ன மூன்று குணங்கள் ரொம்ப எலாபரேட்டாக போவேன்னா அந்த மூணே மூணு சிம்பிள் சிம்பிளான விஷயத்துக்கு போகலாம். ஏன் அவர் வந்து இந்த ருச்சியோட சேர்ந்துட்டு அந்த குணத்தை வந்து கம்பேர் பண்ணிட்டு வரா அப்படின்னாக்கா, தாமசம்ன்றது என்ன எந்தெந்த விஷயங்களை குறிக்கிறதுனாக்கா குணங்களை வச்சு பார்த்தாக்கா சோம்பல், இது ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ட உடனே அதனால்தான் நாக்கு ருச்சியை பற்றி சொல்லும்போது அவர் வந்து தாமச குணம்னு சொன்னான். நல்லா சாப்பிட்டா என்ன வரும் நமக்கு? தூக்கம் வரும், பாஸ் கிளாஸ் தூக்கம் வரும். அந்த நேரம் நம்ம ஏதாவது காரியம் பண்ணுவோம், பண்ணவே மாட்டோம். சாப்பாடு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கல ஒரு ஜீவனுக்கு அது ஒரு வேலையும் பண்ணாது, தின்னுட்டு தின்னுட்டு சுற்றி வரும். இதுதான் தெய்வ மனசுலாம் ஒரு சில நேரம் தமாஷ். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், சாட்டு சாட்டு சுற்றி சுற்றி வரண்டா, தின்ன தேய்மா இது தேய்மா நம்ம சுற்றி வரண்டான்றா. அது தமாஷுக்கு சொல்றது நம்ம நினச்சி சிரி சிரி சிரிச்சுட்டு போயிடுவோம் இல்லை. நம்ம தெய்வம் சொல்லும்போது அப்படிதான் சிரிப்போம் இல்லையா? இல்லை, அது ஏன் சொல்றதுன்னா தின்னு சுத்தி வரனாக்கா நீ தாமச குணத்தை மண்டைக்குள்ள நல்லா ஏத்துறடா, உடம்பு பெருத்து போயிட்டு இருக்குது உங்களுக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், சோம்பல் அதிகமாக, ஏன்னா இயலாமை வந்துடும். இப்போ உடம்பு பெருத்துனாக்கா இயலாமை தான் வரும், நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இப்போ பாக்குறோம் பெரிய பெரிய உடம்பு வச்சுக்கிறவங்க யாராலும் நடந்து போக முடியுமா? ஒரு சிலம் போறோம், ஒரு சிலர் நல்லா ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்களா இருக்காங்க. ஏன்னா மனம் ஸ்ட்ராங்கு, அது வியாதினால வரக்கூடிய ஓடல், வியாதினால வரும் உடம்பு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ்ல கூட போறவங்களா இருக்காங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அவங்களுக்கு, சாப்பாட்டுனால அவங்க உடம்பு இல்லை. ஆனா நம்ம நல்ல ருச்சியோட சாப்பிட்டவன் எப்படி இருக்கிறானாக்கா நல்லத்துமோ நல்ல சொல்லிருந்தோம். இந்த ரெண்டு குணங்களும் அதுதான் சொல்லும் போது சொன்னா நாக்கு ருச்சின்றது எங்கடானாக்கா இந்த தாமச குணத்தை நமக்கு வந்து கிரியேட் பண்ணதுன்றான். சரி, அடுத்தது என்னன்னாக்கா ரஜோ குணத்தை பத்தி பேசும்போது அவர் சொன்னான், இது எதுனா கோபம், ஆசை, பொறாமை, இது மூன்றத்தோட இயல்பு எதுனாக்கா ரஜோகுணம். இதில் பாருங்கள், இதில் எங்கே எங்கே ருச்சி இருக்குது? நான் சொன்ன எண்ணத்தோட ருச்சி. நான் என்னை யாராவது தப்பு சொன்னாங்கன்னா நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன வருது, கோபம் உச்சிக்கு வருது. அந்த நேரத்தில் என்னப்போ ஒரு சொன்ன சாமி மனுஷனாக பேசுகிற எதற்கு நிறுத்து கொஞ்சம் அப்படின்லாம், கோபம் எங்கேருந்து வருவாங்களா நமக்கு? ஏன் என்னன்னா நம்ம அது என்ன சொல்லுவாங்க, நம்மளை அங்கே டச் பண்ணா போறோம்னு ஒன்று, என்ன அந்த டச் பண்ணான்னா என்ன கோபம் வந்துக்கிறானோ, அப்போ அந்த தூண்டி விட்டா போறோம் நம்ம எதிரிடும். அப்போ என்னுடைய தன்மானம் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் என் உள்ளர. அந்த தன்மானம் எதிரி எப்பெல்லாம் மூச்சுக்கணுக்கோ, எப்போ என்ன ஹர்ட் ஆகுமோ அப்பெல்லாம் மூச்சுக்கோங்க. அது மூச்சதுன்னா அடுத்தது என்னடா வருதுன்னா கோபம் தான். அந்த கோபம் வந்ததுனாக்கா நம்ம அப்பதான் சொல்லும்போது தேவி சொல்லும்போது சொன்னா கோபம் வந்தால் மிருகமாக மாறிவிடுகிறாய். அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ சாதாரணமாக நல்ல மனுஷன் வச்சுங்களேன், யாரோ என்னை ஹெல்ப் பண்ணிட்டான், நான் என்ன பண்ணுவேன்? அவனை நல்லவனாக இருந்தான். இதை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நமது கண்ணாடி ரூம்னு ஒன்று இருந்தது நம்ம ஆசிரமத்தில் இருந்தது முதல்ல ஆஃபீஸ் ரூமில். அப்போ சாமி என்ன சொல்லுவார்னா, இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நீ அவனுக்கு போய் சொல்லு, அவன் பண்ண தவறை சுட்டி காட்டினார். அது எங்கே தெரியுமா சொல்லணும், அவருக்கு வெளியில் சொல்லக்கூடாது, அங்கே தான் போகணும். ஏன்னா கண்ணாடி எனக்கு உள்ளர போனாக்கா நீ அவனை ஹர்ட், நீ சொல்லுற ஒரு விஷயம் கூட, ஏன்னா ஒரு சிலங்கள் எப்படின்னா சாதாரண எக்ஸ்பிளைன் பண்ணது கூட ஹர்ட் ஆகிடும். யாராவது எதிரில் சொல்லக்கூடாது நம்மளுடைய தவறு. மனிதனோட எண்ணமே எப்படின்னாக்கா என் தவறை சொல்லு, என் தனியா போட்டு சொல்லியிருக்கலாம்ல, இப்போ கூட நம்ம பேசுவோம் அதை, என் தனியா போட்டு சொல்லலாம்ல, என் எதுக்கு இன்னொருத்த எதிர நம்ம பேசுறேன்னு, ஏன்னா அதை ஹர்ட் ஆகும். அப்போ என்னுடைய தவறுகளை எனக்கு வந்து யாராவது என்ன ஹர்ட் பண்ணாங்களா அவங்கள அழகா அழைச்சின்னு போயிட்டு ஒரு ரூம்ல அழைச்சின்னு போயிட்டு ஒரு தனிமையில யாரும் இல்லாதப்பா நீ இந்த மாதிரி என்ன ஹர்ட் பண்ணம்மா, நீ இந்த மாதிரி என்ன வந்து தவறு சொன்ன, என்னை தயவு செஞ்சு இது மாதிரி பேசாத. ஏன்னா உன்னுடைய மனோபாவத்துல என்ன என்னத்துல நீ சொன்ன எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ பேசுறது, தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது உத்தமமான செயல். ஆனா ஒரு சிலவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, நாலு பேரை கூட்டி வச்சு திட்டுவான். அவன் சொல்றது ஐடியா என்ன தெரியுமா சொல்றது, நாலு பேர் எதிர திட்டினாதான் அவனுக்கு அப்பதான் புத்தி வரும். எங்கடா புத்தி வரும், அவனுக்கு குரூரத்தன்மை இன்னும் அதிகமாகும், என் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகப்படியாகும் குறையாது. நான் தனியா கூப்பிட்டுட்டே பா நான் யார் எதுவும் சொல்லப்பா, எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சாமியார் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான வியூஸ் இருக்கு. என் பார்வையில இது சரி, இன்னொருத்தர் பார்வையில அது தவறா இருக்கு. அதனால என் பார்வையில நீ சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் இப்படி இருக்கு, நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. ஏன்னா அந்த இடம் ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு. அது இல்லாம அவனை நாலு பேர் இதுல திட்டினோம்னு வச்சுங்களேன், அவன் தவறே பண்ணியிருந்தா கூட அவனுக்கு தவறா போனாது அது. ஏன்னா நாலு பேர் இதுல ஹர்ட் பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம், அன் போன இதுல தேவி கிளாஸ்ல சொல்லும் போது சொல்றா, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த விட மகாபாவம் உலகத்து வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவன் மனசுல அவன் உன்னை ஹர்ட் பண்ணதை விட நீ ஹர்ட் பண்ற விஷயங்கள் அவன் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டாங்க. அப்போ அந்த நினைவுகள் உன்னை கொண்டுட்டே இருக்கும். அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வரும் நமக்கும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அன்னைக்கு நான் அவன் சொல்லியிருக்க கூடாது இல்ல, ஏன்னா அப்பதான் மனுஷன் தன்மை அப்படி எட்டி பார்க்கணும். நம்ம கிட்ட முதல்ல மிருகமா இருந்தனமோ ஒரு சில நேரத்துல மனுஷனா மாறும் இல்ல, அப்போ ஏறும்போது அப்ப நமக்கு தோணும் அது, ஐயோ அந்த மாதிரி சொல்லியிருக்க வேணா தவிர்த்து தான் நல்லா இருக்குமே காலம் கடந்த யோசனைகள். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய நாக்கை நல்லாவே அடக்கணும். இல்லைன்னு வச்சுங்களா அந்த கோபமாகப்பட்டது நம்மளை கொன்றுவிடும், இந்த ருச்சி நம்மளை சாவடிக்கும். அது ரஜோகணம்ன்றது இந்த ருச்சியின் மூலமாக தான் வருது. அந்த ரஜோகணத்தையும் உன்னுடைய கட்டுப்பாடு, அதுதான் தேவி சொல்றான் மூன்று விஷயங்களும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இறையின்றான். அதேதான் சொல்லும்போது இந்த திரிசூலத்தை பத்தி சொல்லும்போது சொல்றோம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சொல்றோம். ஏன் இந்த திரிசூலத்துக்கு அந்த அலங்காரம் பண்றோம்னா, இந்த மூன்று குணங்களை எவன் ஒருவன் அடக்கி ஆகிறானோ எவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதோ அப்பதான் தெய்வத்தை அறிய முடியும். அதனால திரிசூலத்துக்கு நம்ம அலங்காரம் பண்றோம். உள்ள என்னது, மூன்று குணங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இருக்கு, எல்லாருக்கிட்டே இருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி கையாளுன்றதுதான். இப்ப சாமி சொல்ற ஒரு விஷயம் சொல்ல, ஒரு கத்தி கொடுத்துரு, அது நீ பழத்தை கட் பண்றியா இல்ல எதுல கழுத்தை கட் பண்றியா, அது உங்ககிட்டதான் இருக்கு. உடனே எனக்கு புத்தி ஆண்டவங்க, ஆண்டவன் கொடுக்குற புத்தி, நம்ம பொறுப்பெட்டு போய் பண்ற வேலை அது. இதெல்லாம் வந்து ஆண்டவன் மேல பழிபடக்கூடாது. எப்ப ஆண்டவன் மேல பழிப்புன்னு சொல்லலாம்னாக்கா, பூரண சரணாகதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இதுல பகவத்கீதையில சொன்ன மாதிரி, எவன் ஒருவன் பூரண சரணாகதி அடைகிறானோ அவனுக்குதான் அது அப்ளிகபிள். அவனுக்கு தெரியும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் வீற்றிருக்கிறான். நான் வணங்கக்கூடிய அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணா இருக்கும், அது சிவம் தேவியா இருக்கும், இல்ல ஆதிசக்தியா இருக்கும், யாரா இருந்தாலும் சரி, அந்த அந்த உயிருக்குள்ளரையும் அந்த பகவான் இருக்கிறான்னு சொல்ல, அதை நான் ஹெல்ப் பண்ண பாப்பேனா, பண்ண மாட்டோம். அப்போ அதனாலதான் அதே நேரத்தை சரணாகதி சொல்றவன்றது என்ன சொல்றான்னா, எப்போதுமே இப்ப தெய்வம் ஒரு வார்த்தை சாட்சியாக, நான் சாட்சி மட்டும் இல்ல இறைவன் சாட்சியாக இருந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கும் போது நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம், தவறு செய்ய மாட்டான். அதனால்தான் அந்த அவர் சொல்றாரு பூர்ண சரணாகதி அடை. அப்ப பூர்ண சரணாகதி எவன் அடைகிறானோ அவன் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என் செயல்கள், எனக்கு தப்பி நடக்காது, தவறு செய்ய மாட்டான். அப்ப தவறு இல்லாத இயல்பு யாருனாலும் இறைவனோட இயல்பு இல்லையா. அதனாலதான் அவரு போடுற வார்த்தைகள் எல்லாம் வார்த்தை ஜாலங்கள், நம்ம புரியாம எல்லாம் நம்ம பண்றதெல்லாம் பண்ண அக்கிரமத்தை பண்ணிட்டு எல்லாம் கிருஷ்ணார்பண வஸ்துன்னு சொல்லிட்டு போவோம். அவரு அவரு நம்ம நான் சொன்ன வார்த்தைகள் அவரு அடுத்தது நம்ம கொடுப்பாரு நல்லா. நெக்ஸ்ட் இதுல போச்சுல, ஏன் கிருஷ்ணார்பண வஸ்துனா கண்ணா உனக்கு நல்லா கொடுக்குற மாடா அப்பா அத்தை தேட அப்படின்ட்டு நல்ல ஒரு பெருமை நம்ம கொடுத்துட்டு போவாரு. நமக்கு அப்ப தெரிய போறது இல்ல, ஆனா ஒரு நேரம் வரும்போது நம்ம இப்ப சொல்லலையா ஏதாவது உனக்குப்பா எந்த ஜென்மத்தை நான் என்ன பாவத்தை பண்ணணும், இன்னும் நான் இந்த பொருள் சாவாம இருக்கிறேன்டா இழுத்து நிற்குதுன்னு சொல்லும் பாருங்க. அந்த மாதிரி நினைவுகளை எப்பயாவது சொல்லுவோம்ல, அப்ப அந்த ஞானம் அப்படி எட்டி பார்க்கும். அப்ப அந்த பகவானோட இல்லைகள் அங்கே நமக்கு தெரியும். சரி, இது அப்ப மூன்றாவது என்னன்னாக்கா, மனசுல அமைதி. எது? சத்குணம், பக்தி, இந்த மாதிரியான சமாச்சாரம் இருக்கக்கூடிய மனோபாவம். இதுவும் எங்கடா இருந்த, இதுவும் ருச்சிதான். அதனால்தான் ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றாங்க, முக்தியும் வேண்டேன். எனக்கு அதுவும் வேண்டாம், அது கூட நான் கேட்கக்கூடாது, அதுவும் நான் கேட்க வேண்டாம். ஏன்னா நான் செய்யறேன், எனக்கு எது நன்மைகள், எது நன்மையோ நன்மையை மட்டுமே செய்வதற்கு நான் ட்ரை பண்றேன். பகவானே எல்லாமே நான் செய்யறேன், எனக்கு எதுவுமே வாங்கண்டா, நான் முக்தி கூட கேட்கல. ஏன்னா அதுவும் ஒரு ஆசையா போயிடும், முக்தியும் ஒரு ஆசை, அந்த ஆசை கூட எனக்கு வேண்டாம். நீ எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோ அதை எனக்கு கொடுத்து விடு. பகவான் இன்னொரு இடத்துல இருக்கிறான்னா அது இல்லை, என்னுள்ளே அவன் இருக்கிறான்னாக்கா அவனுக்கு தெரியும் நான் என்ன செய்யறது, எனக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு பழத்தை கட் பண்றேன்னா எப்படி கட் பண்ண போறேன்னு எனக்கு தான் தெரியும். அது ஸ்லைஸ் ரவுண்டா போடுவோம்னா இல்லை ஸ்கொயர் ஸ்கொயரா போடுற, நீள நீளமா போட போறேன் எனக்கு தெரிய போது இல்லை. அந்த மாதிரி நான் பண்றது எனக்கே தெரியும் போது நான் ஏன் இன்னொருத்தங்க சொல்லணும், நான் தானே கட் பண்றேன், அப்ப எனக்கு தெரியும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல எப்படின்னாக்கா எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது என் நான் ஏன் அதை கூட கேட்கணும், இறைவன் கிட்ட நான் எதுவும் கேட்கல, ஏன்னா நான் செய்கின்ற செயல் எனக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த சத்துவகுணம் என்ன சொல்றதுனாக்கா மனதில அமைதி கிடைக்கிறது. இது என்னடா டேஸ்ட்னு பார்த்தா அதை விட டேஸ்ட் உலகமாக டேஸ்ட் வேற ஒண்ணுமே கிடையாது. மனம் அமைதி, இதுதான் தெய்வம். ஒரு பாட்டு ஒன்று எந்த ருச்சிடா ராமன் கேட்டுப்பா, ஏன் அப்பப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெலுங்குலாம் தெரியும், நமக்கு இதுல ஒரு தமிழ் உருப்படியாக வராது, அப்படிலாம் தெலுங்கு தெரியறதுக்கு. அப்போது அது கூட போகும்போது அந்த சொல்லிண்டே போவா, அந்த ஒவ்வொரு லைனுக்கு என்னென்ன அர்த்தங்கள், அதுக்கிட்ட பாட்டெல்லாம் ஒரு சில நேரத்தில் அது பாட்டு கேட்கும். நமக்கு எப்படின்னா சாதாரண பாட்டு மாதிரி இல்லை, ஏன் ஒரு சில நேரம் நான் யோசிக்கணும் அது உள்ளாரே ஏதோ காரணம். ஏன்னா ஒரு சில நேரம் பெருமாள் கூட விளையாட சொல்ல சொல்ல இந்த பாட்டுன்ட்டு அது விளையாட்டுக்கான சமாதி எனக்கு இப்போ அது கொஞ்சம் யோசனை கொஞ்சம் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குது. அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அற்புதமான ஒரு பாட்டு, என்ன ருச்சின்னா அந்த ராமனை தான் வேற எந்த நல்ல ருச்சி வேற ஒன்று எல்லாமே அழியக்கூடிய ஒரு ருச்சி. எது அல்டிமேட் ருச்சி உலகத்திலேயே மகா அற்புதமான ஒரு ருச்சி எதுனாக்கா பகவானுடைய நாமத்தை சொல்றது, அந்த பகவானை பத்தி எண்ணிட்டே இருக்கிறது, அந்த பகவான் கூடயே இருக்கக்கூடிய ருச்சி தான் ரொம்ப அற்புதமான ஒரு ருச்சி. இப்போ அந்த ருச்சி பார்த்தோம்னா நான் எல்லா ருச்சியும் நான் முற்றிடலாம், ஆனால் ஒரு ருச்சி மட்டும் நம்ம முடவே கூடாது. எந்த ருச்சின்னா இந்த பின்னாடி ஒன்று உட்காந்துருக்க பாரு, என்னது அல்லன்னு ஒரு செயலாக உட்காந்துருக்கு இல்லையா, அதை பிடித்து இருக்கக்கூடிய நம்மளோட ருச்சி. இப்போ தெய்வமா கூட இருக்கிறது எவ்வளோ ஆனந்தன்றது எப்படி இந்த ஒவ்வொருத்துக்குள்ள தெரியும். உண்மையில அவங்கவுங்களுடைய சோலை உண்மையில இருந்ததுன்னா உங்களால் தொட்ட முடியுமா தொட்டு பாருங்களேன், அப்போ நமக்கு புரியும் அதனுடைய எண்ணம். ஏன்னா மிஸ் பண்ண சொல்ல தெரியும் நமக்கு, அது இப்போ ஒரு மாதம் அதை பார்க்காம இருந்தோம்னா நமக்கு இன்னும் அது ஃபீல் தெரியும். அது கூட இருந்து ஒரு ரெண்டு நாள் அது கூட இருந்துட்டு தூரம் போனோம்னாக்கா அந்த சாதாரண ஒரு இப்போ மனுஷனே பாருங்களேன், ஒரு நான் ஒரு என்ன சொல்ல நம்மளுடைய நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களே கூட இருந்துட்டு போனோன்னே என்னென்னோ ஃபே கூட்டிட்டு போன மாதிரி இருக்கும். ஆனால் இது கூட இருந்துட்டு போனோன்னு வச்சுங்களேன் நம்மளே இல்லாத மாதிரி ஆகிடும், அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் அது. அந்த ருச்சி இன்னும் நம்ம ஏற்றிக்கணும். இப்போ நான் முதல்ல சொன்ன ருச்சியெல்லாம் எடுத்துடலாம், அதெல்லாம் வந்து நம்மளை மேலே எடுத்துன்னு போகவே போகாது, நம்மளை அழிச்சிடும் சுத்தமாக. ஆனால் அந்த எந்த ருச்சி தான் ராமான்னு சொல்கிற மாதிரி அம்மா கூட இருந்துட்டு அவள் சொல்படி செஞ்சுட்டு அவ கூடவே இருக்கக்கூடிய அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ருச்சியை நம்ம குடித்தோன்னு வச்சுங்களேன் நமக்கு ரொம்ப ஆனந்தமான ஒரு எண்ணத்தை நம்ம கொடுப்போம். நிச்சயமா நான் சொல்றேன், ஏன்னா ஒரு சில நேரம் சொல்றேன் எனக்கு யாருக்கும் முக்தி கிடைக்காது மோட்சம் கிடைக்காதுன்னு. இப்போ நான் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருந்தேன், நான் மாறவே மாட்டேன். ஆனா கிடைக்கும் எப்பனாக்கா அந்த உண்மையான ருச்சி நீங்க பிடிச்சீங்கன்னா, அந்த ருச்சி வந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் மூணுமே இருக்கக்கூடாது, மூணுமே இருக்கக்கூடாது. இந்த ஆனந்தம்ன்ற பேரானந்தத்துக்கு ஒரு எல்லை கிடையாது, அதுக்கு ஒரு விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம் அது. மற்றதெல்லாம் மற்றதோட இன்பங்கள் தான் உங்களால் சொல்லிடலாம், ஆனா இந்த பேரானந்தத்தை அதுக்கு ஒரு விளக்கமே சொல்ல முடியாது. ஏன் அதை நீ இருக்க மாட்டேன், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, நீ என்று இருக்கிறது வந்து அந்த எண்ணமே இருக்காது. நான் அவளுடன் இருக்கக்கூடிய அந்த உயரிய பாவனை வரும்போது தான் அந்த பேரானந்த நிலை சித்திக்கும். அப்படி வரணும்னாக்கா இந்த ருச்சிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரே ஒரு ருச்சி மட்டும் பிடிச்சிக்கணும். இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா அந்த ருச்சி கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அவ்வளவோ பண்ணுவோம். நான் தப்பு சொல்றேன் நினைக்காதீங்க தெய்வமாவே, ஏன்னா இந்த ஸ்ரீ கிருஷ்ணனை எல்லாரும் நல்லதும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளவு சீக்கிரத்துல நல்ல குத்துற மாட்டான். தெய்வத்தோட இயல்பு, நீங்க பொருளை கேளுங்களேன். அன்னைக்கு ஷீரடியோட கிளாஸ் சொன்னா கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாங்க. எனக்கு கார் வேணுமா, கொடுத்துட்றேன். ஓகே, நீ நல்லா செஞ்சிருக்கேன், பேலன்ஸ் ஓகே, தெரிய தீக்கி போ. எனக்கு வீடு வேணுமா, சரிடா, நீ இவ்வளவு காலம் பூஜை பண்ண இந்தா ஓடிப்போ. இந்த மாதிரி நீங்க அவ கூட இருந்த காலத்துக்கு உண்டான ஊதியமாக நீங்க கேட்கும் பொழுது நல்ல நோட்டு பா. இப்போ அம்மா கூட நான் இருந்துட்டேன்பா, 10-15 வருஷம் நான் இருந்துட்டேன். எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம் ஒண்ணு உதிக்குது, பணம் தான் பிரதானம் அப்படின்னு ஒண்ணு எண்ணம் உதிக்குதுன்னு வைக்கல. அப்ப என்னோட எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். இப்ப இன்னொன்னு என்னாக்கா, இவ்வளவு காலம் நம்ம இருப்போம் பக்திமயமா, அப்படியே எங்க அம்மா தான், என் தெய்வமா தான், எனக்கு உலகமேன்ற மாதிரி தான் இருப்போம். திடீர்னு ஒண்ணு நம்முடைய கர்ம பலனின் விளைவா ஒரு நல்ல ஒரு சிநேகிதம் கூட அமையும். நான் சொல்ற நல்ல சிநேகிதம் எங்கெல்லாம் நம்ம இழுத்து போகமான இழுத்து போயிடுவாங்க, ரொம்ப ஆனந்தமான விஷயத்துலாம் அழிச்சு போயிடுவாங்க. அந்த விஷயங்கள் உள்ள நுழைஞ்சதுனாக்கா தெய்வமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சுடுவாங்க, மறைய ஆரம்பிப்பான் நம்ம கொடுத்து. நமக்கு ஏன்னா நம்மளுடைய கர்மாக்களை இவ்வளவு காலமா அவ கூட பழகிறதுனால இன்பிட்டியில ஒரு பேலன்ஸ் இருக்கு. இது கிடைக்கலாம், கிடைக்க கூட 50-50 சான்ஸ் தான் நம்ம நின்று இருப்போம். ஓகே, அப்போ நம்மளுடைய எண்ணம் எனக்கு இது அதிகப்படியான ஒரு விளைவை நம்ம கொடுக்குது கர்ம பலன் பிரகாரம். என்னை இழுக்க பார்க்கும் போது இவ ட்ரை பண்ணுவா, ரே வானாண்டா உங்களுக்கு ஒத்து வராது, ஒத்து வராது, நின்றுடு, பண்ணாத பண்ணாதேன்றா. ஆனா நம்மள என்ன ஆகுதுன்னா, நம்ம அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஸ் கொடுத்து அது இழுக்கும் போது நம்ம என்ன பண்ண, ஏ போடா 10 நாள் தெய்வமா கூட இருந்தா நமக்கு என்ன கிடைச்சது, இதே நான் 10 நாள் என் ஃப்ரெண்டு கூட போனா 10 பார்ட்டி அட்டன் பண்ணுவேன், 10 கிளாஸ் நான் சாப்பிடுவேன், என்ன 10 கிளாஸ். ஏன்னா அந்த கிளாஸ் சாப்பிட்றதுக்கு பாருங்களேன், இப்பெல்லாம் அது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஏன்னா எல்லா ஆனந்தமும் அதில் கிடைக்குது, ருச்சியில சூப்பர் ருச்சி, அது நாக்கு ருச்சி கிடைக்குது. அதே நேரத்தை போய் இப்போ சொன்னேன், உள்ளதுமே மறந்து போயிடும், எல்லாம் மறந்துடும். எண்ணத்தை நான் என்ன நினைக்கிறேன் அந்த எண்ணத்திலே உட்காந்துருப்பான், அவ்வளோ ருச்சி அது கொடுக்குது. அப்போ அந்த ருச்சியை விட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது என்ன சொல்ல, ஆஹா பாவம் என்ன பண்ணுது, நான் ட்ரை பண்ணேன். இப்போ குழந்தை சொல்லுவா இல்லையா, இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை ஏய் தொடாத தொடாதன்னு வாங்க, ரெண்டு போடுவாங்க, நிறுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட நம்ம அட்டங்கள்னு வச்சுக்கலாம், விட்டுவா தொட்டுவா மாமனை அனுபவிச்சதான் உங்களுக்கு தெரியுதுவா. ஸோ அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது. அப்போ நமக்கு என்னன்னாக்கா, செல்வத்தோட போதைக்கு நம்ம போயிட்டோம்னாக்கா அந்த செல்வத்தினை, ஆ போ போ உனக்கு நான் செல்வத்தை கொடுக்குறேன், நீ பாரு உன்னை கொடுத்தும் என் பக்கம் வரையாடுறது பார்க்கலாம். செல்வம்ன்றது மகா போதை, அது வந்து தான் சொல்லுமா, உங்களம்மா நினைச்சு நேரம் போன முடியலம்மா, எங்களுக்கு டைமே கிடைக்கலாம், மற்றதெல்லாம் அவங்களுக்கு டைம் இருக்கும், இது மட்டும் தான் டைம் கிடைக்காது. ஏன்னா அது போதை, அது போதை வஸ்து, அது இழுத்துன்னு போகாதுங்க. அப்போ அவளுக்கு அதனால பிரச்சனையா, இல்லவே இல்லை. அவள் சீச்சின்னே பா நான் நினைச்சேன் நீ இப்படி தான் போப்பேன். ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், அது கேட்கும் போது தான் சார், நீ ஏன் அதை பற்றி யோசிக்கிற, கடந்து போயிட்டே, அது யாராக இருந்துட்டு போட்டு எந்த ஒரு செயலாக இருக்க, கடந்து போ. அது அவங்களுக்கு அவளை தான் ப்ரூஃப் பண்ணேன், அவாய் இத்தனை காலம் தான் என்னோட இருக்கணும்னு இருக்கா. பட் என்ன போட்டு அப்போ ஒரு சிலவங்களை பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து எக்கச்சக்கமா செஞ்சிருப்பா அவங்களுக்கு. அவ என்ன சொன்னா, என்னுடைய பலன் எனக்கு வந்து இத்தனை ஜென்மத்துல எனக்கு அவங்க செஞ்சதோட பலனை நான் கொடுத்துடணும். இப்ப பகவான் எப்படி இருந்தா, நீ தானே கேட்கற, இந்தா வாங்கிக்கோ போய் வரிப்போ, உனக்கு என்ன, ஏன்னா குழந்தை அழுதுன்னா புச்சரிக்கும் பாப்பா, இல்லைனாக்கா லாஸ்ட் இருந்தா உனக்கு உடம்பு ஒத்துக்காத நான் பார்த்தேன், ஆனா இதுதான் வேணும் இல்லையா, சாப்பிடு அவஸ்தப்படு அப்படின்ட்டு எப்படி தாய் கொடுக்குறாலோ அதே விஷயம் தான் இங்கே இவ்வளவு பண்றான். அப்போ என்னுடைய பாதையில இத்தனை விதமான விஷயங்கள் வரும், ஆனா அதையும் மீறி அந்த ருச்சியை நான் பிடிக்கணும்னாக்கா, அதாவது தெய்வமா கூட இருக்கிற ருச்சி, அவளுடைய இன்ப, அதாவது அவளுடைய கிரேட்னஸ் நான் டேஸ்ட் விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வைக்கலனாக்கா நம்மளால பண்ண முடியாது. இது ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி முடிச்சது. எப்படின்னாக்கா, என்ன ஆச்சா, கடவுள் வந்து ஒரு இடத்துல எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து தரிசனம் கொடுக்க போறேன், இந்த மாதிரி ஒரு மலையோட உச்சியை சொல்லிட்டேன், இந்த மலை உச்சியில நான் வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் வாங்க, எல்லாரும் கனவுலும் போய் சொல்லிட்டாரு. நமக்குலாம் கனவுல வேற என்னமோ தான் வரும், இதெல்லாம் வரவே வராதுன்னு வச்சுங்களேன். அது கனவுல வந்து சொல்லிட்டாரு, அதுக்கு எப்படி எல்லாரும் போய் சொல்லிட்டாரு, என்னடா அது கடவுள், எல்லாருக்கும் அது ஆசை இருக்கும்ல, கடவுளை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஒன்று வந்து கடவுளை பார்த்தா எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்ன்ற எண்ணத்தை போவானா இருக்கும், இல்லை கடவுளை பார்க்கணுன்றவே நம்ம நல்லதே நட்டுருப்போம். எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா கடவுளை பார்க்கணுன்ற ஆசைக்காக மலை மேலே ஏறுறாங்க. ஏறும்போது பார்த்தாக்கா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பித்தளை ஐட்டம் கொட்டி கிடக்குது. பார்த்தா கொஞ்சம் பேர் ஆடாடாடா, அவனை தேடினா அவ்வளோ தூரம் மலை மேலே ஏறுது, இப்போ சூப்பர் பாத்திரம்லாம் கிடைக்குது, இது கச்சா போகிறோம்,
ஸோ அள்ளிட்டு என்னால் எவ்வளோ மூட்டத்துக்கு முடியும் தூக்கினு அவன் போயிடுறான். கொஞ்சம் மேலே சீ படா இதெல்லாம் வேஸ்ட், நம்ம கடவுள் தாண்டா பார்க்கணுன்ட்டு அடுத்தது போகிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா வெள்ளி கிடைக்குது. அங்கே போனோட கொஞ்சம் கூட்டணும் அடட்டா வெள்ளி, இது கூட யாரா கடவுளாது மண்ணா அது போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மூட்டை கட்டுன்னு போயிட்டான். அடுத்த கூட்டம் என்ன ஆகுதுன்னா மேலே போகுது. மேலே போகிறப்ப தங்கம் கிடைக்குது. தங்கம் கிடைச்சுன்னா அவனும் அதே தான், அவனும் மூட்டை கடையும் கொஞ்சம் பேர் போகிறான். அடுத்தது போனால் விலை மதிப்பு இல்லாத பொருட்களாக போயிட்டே இருக்குது. ஒரு காலகட்டம் வந்து அப்படி பார்த்தாக்கா ஒருத்தன் கூட கிடையாது. அப்போ கடவுளை நாடி போகும்போது இத்தனை விதமான இடையூறுகள், செல்ல செழிப்புகள், இது கூடா நட்புகள் எல்லாமே நம்ம கிட்ட வரும். ஆனா அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதெல்லாம் என் வாழ்க்கை அல்ல, இதெல்லாம் எனக்கு தேவையல்ல, எனக்கு அந்த இறைவன் கூட்டுனா நிச்சயமா எனக்கு அந்த தரிசனம் தான் வேணும்ன்ற எவன் ஒருத்தன் போறானோ அவனுக்கு மட்டும்தான் தரிசனம் கிடைக்கும், வேற யாரும் கிடைக்காது. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாரும் போல. அந்த மாதிரி நம்ம வந்து யாரும் போகாம இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து அவள் உடனேயே இருக்க வேண்டும்னு நம்ம நினைச்சிடணும். சரி, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த ருச்சி ருச்சி ருச்சின்னு சொல்லும் போது ஏன் அம்மாவுக்கு ருச்சி இருக்காதா? இப்ப நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றான், ஒரு சில நேரத்துல என்ன பண்ணுவானாக்கா, ஏ வாங்கடா நம்ம எல்லாம் வந்து நான் இன்னைக்கு வந்து உங்களுக்குலாம் நான் பஜ்ஜி போட்டு தரேன்டான்னு. இப்ப எம்ஜிஆர் ரொம்ப பண்ணுவான், இப்ப இங்கேயும் அவன் சாமி பண்ணியிருக்கான். இப்ப அம்மா இப்ப சொன்ன மாதிரிலாம் கேட்கலையா, அம்மா சூப்பரா அந்த பிஸி பெலா பார்த்து பண்ணியோமா, கொஞ்சம் பண்ணி கொடுமா, அந்த சில என்ன பண்றா பண்றான். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுறான்னாக்கா அவளே சொல்லுவான், ஏய் நான் நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, மிளகுவார் பண்ணிட்டுமா அப்படின்னு எனக்கு கேட்டான். அப்படி தான், அதனால தான் நான் சொல்றேன், இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். சரியா, அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு சொல்லுவா, நம்ம மனுஷ புத்தி ஒரு நிமிஷம் என்னதுன்னா அம்மாவுக்கு சாப்பிடணும் போல இருக்கோ இல்லையா, வித விதமாக கேட்குறால, இது பண்ணட்டுமா அது பண்ணுமா, ஏ இது இது பண்ணு இது ஷாமு பிடிக்கும், ஏ இது பண்ணு நந்துக்கு பிடிக்கும், இது பண்ணு பதுக்கு பிடிக்கும், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறாள். உடல் அம்மாவுக்கு தான் பிடிக்குதோ சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கணும். நம்ம புத்தி அந்த மாதிரி மனுஷ புத்தி இல்லையா. இதை நான் கிளியர் பண்ணதுக்காக தான் நான் வரேன், ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நான் அந்த இடத்துலேருந்து யோசிப்பேன். ஏன்னா எப்போதுமே ஒரு விஷயம் நான் வச்சுருக்கேன், ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த இடத்துலேருந்து தான் அதை யோசிக்கணும், மேலே இருக்கிறது யோசிக்கக்கூடாது. நான் அந்த இடத்துலேருந்து யோசிக்கும் போது எனக்கு நிச்சயமாக அது தாக்கி வரும் இல்லையா. ஆனா அந்த மாதிரி ஒரு ருச்சி அவங்க பாக்குறாங்கன்னா கூட சந்தோஷப்படணும், நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு ருச்சி ருச்சியா கேக்குறாங்கன்னா நமக்கு தான் அது வந்து கட்டுப்பாரு, அவங்களுக்கு இல்ல. எல்லாம் முடிந்து அதுதான் பக்கத்துல ஒரு கோட்டு ஒண்ணு சொல்லிட்டு போனா, பக்கத்துல ஒரு விஷயத்த சொல்ற என்னன்னா எல்லாத்தையும் விட்டுறான், ஆனா ஒரே ஒரு ருச்சியை மட்டும் கையில் வச்சுட்டு இருக்கான். அது இருக்கணும், ஏன்னா இந்த உலகப்பட்டில இருக்கணும், அவனுடைய காலகட்டங்கள் இருக்கு. இப்ப எப்படின்னாக்கா அம்மாக்குன்னு ஒரு எடுத்து, அது அவங்க இஷ்டப்பட்ட எப்பனும் கலந்தவங்க அது வேற விஷயம், ஆனா பிடிச்சு வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ஹோல்டிங் பாயிண்ட் நமக்கு. இப்ப அவ்வளோ பெரிய ஷிப் இருக்குது, பெரிய ஷிப் இருக்கு, அது பாத்தீங்கன்னா நங்கூரம் போட்டு வச்சிருப்பான், நம்ம அது நைட்டும் அது போட்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம், அது நினைக்காதா போயிட்டு முடியாது. இப்ப அதே மாதிரி யானை இருக்குது, அவ்வளோ பெரிய உருவம், சின்ன ஒரு அங்குசம் வச்சுட்டு இருக்கு, அது என்ன அதுலாம் பெரிய விஷயமா இருக்கு. தூக்கு போட்டதுன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது, அங்கு சிலதான் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கக்கா, அந்த ஹோல்டிங்காக ஒரு சின்னதாக ஒரு ருச்சி மட்டும் கையில் வச்சிருந்துருக்காங்க. இது உங்களுக்கு சொல்ற, இது நம்ம ரொம்ப இந்த விஷயத்த நான் ரொம்ப சீரியஸா சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னாக்கா எனக்கு நான் எல்லாத்துலேயும் நான் ராமகிருஷ்ண வேணும்னு சொல்ற மாதிரி தான், ராமகிருஷ்ணராண்ட ஒரு ஹேபிட் ஒன்று இருக்குதுதான். சாரதா தேவி கிட்ட அவருடைய ஒவ்வொரு நாளும் சமைக்கும் போது வந்து கேட்பாரா, நீ என்ன சமையல் என்ன பண்ணியிருக்க, இது பண்ணியா அது பண்ணியான்ட்டு. இது என்ன ஆச்சுனாக்கா எல்லா சிஷ்ய கோடிங்களுக்கெல்லாம் உட்காந்து வச்சுன்னு லெக்சர் கொடுக்கறது பேசுறது, அவர்கள்லாம் பெரிய லெக்சர்லாம் கிடையாது, நம்ம சாங்கிற வேதனை அதெல்லாம் விட்ற அனுபவம் தான்டா பாடம் அப்படின்றது, அதுதான் கிரேட்னஸ் எனக்கு. படித்ததை கட்டிட்டு போகிறது இல்லை, இந்த மாதிரி எடுத்து வந்து நான் சொல்லிட்டு போயிடலாம், அது வேறு விஷயம் இல்லை, அது அனுபவ பாடங்கள் சொல்லியிருக்காரு சிஷ்யம். ஆனால் இன்பிட்வீனில் திடீர்னு இருங்கப்பா ஒரு நிமிஷம் போயிட்டேன், நீ என்ன பண்ண போற, நீ என்ன சாம் என்ன சாம்பார் என்ன சப்ஜி இனி என்ன ரொட்டி அப்படின்னு கேட்பறான். இந்த அம்மாவுக்கு அது என்ன ஆச்சுன்னா நாள் ஆகாத ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சது, என்ன இவ்வளோ பெரிய கிரேட்டஸ்ட் மனுஷன் காளியை நேரில் பார்க்குறாரு, காளியாகவே டிரான்ஸில் நிற்கிறாரு, ஆனால் டெய்லி வந்து வந்து சமையலை பற்றி கேட்டு உட்காந்துருக்காரு, அதுவும் கூட தனியாக கூட கேட்டு தொலைச்சா கூட பரவாயில்ல, இந்த பாலா போன மனுஷன் நாலு பேர் எதுல, அதுவும் அவங்க சிஷ்யன் யாரு கிரேட்டஸ்ட் என் குருன்னு சொல்லக்கூடிய சிஷியனுக்கு எதுலேயே இப்படி பண்றாரு, ஏன் இவர் இந்த மாதிரி கேட்கிறாரு. அப்போ நமக்கு எல்லாம் நம்மளா மனசுல இருந்தா எவ்வளவு நாள் நடக்கும், ஒரு நாள் கேள்வியா வந்துடும் இல்லையா? அப்ப கேக்குறாங்களா, எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கோரை உங்ககிட்ட கேட்கணும், ஏன் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? ஒண்ணுமே சொல்லியா, இல்லம்மா நான் கேட்கறது தான் நல்லது, என்னைக்கு நான் கேட்கறது வெறும்னா அன்றைக்கி நான் இருக்க மாட்டேம்மா அப்படின்ட்டு போயிடுறேன். இந்த மாதிரி புரியல. அப்புறம் கொஞ்சம் நாள் யோசிக்க தான் அவருடைய சொன்னதோட அர்த்தம் புரிய ஆரம்பிச்சு. என்ன ஆச்சுன்னா, அவருடைய கடைசி நேரம் வரும்போது, அந்த காலகட்டம் வரும்போது கேட்கவே இல்லை, என்ன சாப்பாடுன்னு கேட்கறதே நிறுத்திட்டாங்க. இது என்னடா, டெய்லி கேட்கற மனுஷன் கேட்கல எப்படி இருக்கணும்? அப்பதான் புரிஞ்சுதான் இந்த மனுஷன் ஜோ அப்படின்னு. எதுக்கு நான் சொல்றேன்னா, புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் நம்ம மனதுக்குள்ள வரக்கூடாது. பெரியவங்க எல்லாம் கேட்கறாங்க, அந்த ருச்சி அவங்க ருச்சிக்காக கேட்கறது இல்லை, நமக்காக கேட்கறாங்க. அதனால சாரி, இந்த நான் இமோஷன் ஆகக்கூடாதுன்னு பாக்குறேன். ஒரு சில நேரத்துல அந்த புரிதல் வரும்போது நம்ம கஷ்டத்தை கொடுக்குறது. ஏன்னா நான் பார்க்குறேன், நானே இது கூட இருக்கிறேன்னா, மனுஷனையும் பார்க்கறேன்னா கூட ஒரு சில நேரம் காதுபட ஒரு சில விஷயங்கள் விழுறதா, அப்போ என்னையும் அறியாமல் என்னடா மனுஷனுங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குது எனக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே இந்த ருச்சியை எடுத்தது காரணமே அதுதான். ஸோ இனிமேல் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பெரியவங்க கேட்குறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. எம்மா என்ன கேட்கறாடா என் ஆத்தான்னு சந்தோஷப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் நம்ம கூட இருக்கும்போது இன்னும் அதுக்கு பயன் என்னது, இந்த பூலோகத்துல இன்னும் அது டைம் வச்சுட்டு இருக்குது அப்படின்னு எண்ணம் மாதிரி. அதனால அதை நல்ல மனசுல தேத்திக்குங்க. அது என்னைக்கு அது அந்த மாதிரி அதை விட ஆரம்பிக்குதோ, டேஞ்சர் பாயிண்ட் ஆரம்பம்னு அர்த்தம். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தூக்கி தூர வைங்க. ஏன்னா நமக்கு எப்படின்னாக்கா, நம்ம யார் கூட இருக்கிறோன்ற மதிப்பு நமக்கு புரியல. இப்போ ஒரு சாதாரண பிச்சைக்காரங்கிட்ட ஒரு வைரத்து பெற்று கொடுங்களேன், அவனுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. எவனோ ஒருத்தன் வந்துட்டு 5 ரூபா கொடுக்குற குறை ஊத்துட்டு போயிடுவான். அதே இன்னொருத்தங்கிட்ட போங்களேன், ஏதோ ஒரு ஒரு பாலிஷான ஐட்டத்தை கலெக்ட் பண்றவங்க கிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கிட்ட கேட்டு வச்சுக்க, அவனுக்கு வைரத்து பத்தி தெரியாமல் பாலிஷான ஐட்டம் அதுக்கேற்ற மரியாதை. இந்த ஒவ்வொரு இடத்துல போனா அதோட வேல்யூ ஏறிட்டே போகும். உண்மையான வைர வியாபாரி கிட்ட எடுத்து போய் அந்த கல்லை கொடுத்தோம்னாக்கா, அந்த கல்லோட மதிப்பு அவனுக்கு தான் தெரியும். அந்த எந்த ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள்ன்றது அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவனுக்கு அதனுடைய அருமை தெரியும், அவன் அதனுடைய தன்மை அவனுக்கு தெரியும். நம்ம கிட்ட எப்படின்னாக்கா, நம்ம பிச்சைக்காரன் கிட்ட வைரங்கள் கட்டின மாட்டின கதை இது. நம்ம சாமியும் தெய்வமாவும் மாட்டி இருக்கிறது பிச்சைக்காரன் கையில் கட்ட வைரம் மாதிரி. நமக்கு அதனுடைய தன்மை தெரியல, ஆனா நம்ம தன்மை தெரிஞ்சுக்கலாம். இப்ப கூட ஒன்னும் காலம் கெட்டு போறது இல்லை. ஏன், வைர வியாபாரி மாதிரி ஒரு தன்மை கிரியேட் பண்ணது பெரிய விஷயமா? ஈஸியா கத்துக்கலாம். என்ன பெரிய படிப்பு தானே அது? அந்த மாதிரி என்னோட நாலேஜ் கொஞ்சம் டியூன் அப் பண்ணிட்டேனாக்கா, அந்த வைரத்தை மதிப்பிடக்கூடிய தன்மையை நான் கிரியேட் பண்ணிட்டேனாக்கா, எனக்கு அந்த வைரத்தோட அருமை தெரியும். நம்ம அதை விடவே மாட்டோம், நம்ம கொடுத்துக்க மாட்டோம், 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்க மாட்டோம், நமக்கு டைட்டா பிடிச்சோம். அந்த மாதிரி நம்மளுடைய தன்மையை என் கூட இருக்கிறது வைரம், அது விலை மதிக்க முடியாத வைரம், அதை நான் இழக்க கூடாது, அது என்னுடனே வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றத நான் என் மனசுல தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு உண்டான தன்மைகளை நான் வளர்க்க ஆரம்பிச்சுன்னா, நம்மளும் நல்ல ஒரு வைரது மெஷர் பண்ற ஒரு வியாபாரி லெவல்ல நமக்கு பெரிய ஆளாகலாம். அந்த வைரத்தை நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டோம். அந்த தன்மையை நாம் வளர்ப்பதற்காக முயற்சிப்போம். இந்த நவராத்திரியிலிருந்து ஸ்ரீயோ. Thank you.
பிரத்யக்ஷம் பிரம்மமதிஷ்யாமி ருதமதிஷ்யாமி சத்யமதிஷ்யாமி தன்மாமாமி தன்ரக்காரணாமி ஆமி மாமாமி வதாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சிவோ.